பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம போயிட்டு இருக்க இந்த வேலையில வாங்கல நைஸா ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டே வரலாம். இது உங்க ஒளிவட்டம், நான் உங்க ராஜ். பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இல்லையா என்ன? வாங்க பேசலாம். வணக்கம், வெல்கம் டு ஒளிவட்டம். இன்றைக்கி டேம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். டேம்னா அணைகள். அணையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டு படித்து பார்த்த சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடய ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் அந்த வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து படித்து அப்போ தான் முடிச்சிருந்தேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் நிறைய, எனக்கு அந்த புக்கில் பிடிச்ச நிறைய விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த நீங்கள் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னுரையிலே வந்து வைரமுத்து இது எதை பற்றின கதை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் எந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து வந்திருக்காரு அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். அதுலேயே இந்த ஸ்டோரியோடைய கோர் வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிடும். ஸோ பேயத்தேவர் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இந்த கதைக்கு ஹீரோ. அவர் வந்து கள்ளிப்பட்டியில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர். அவருடைய குடும்பம், அவருடைய அந்த நிலத்தின் மீதான ஒரு அன்பு, காதல், அப்புறம் அந்த நிலத்தை பறி கொடுக்குற ஒரு சோகம், இது எல்லாமே தான் இந்த கதையோடைய கரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு புக் இது. ஏன்னா வந்து இதை மையமாக வச்சு வெளிவந்த இந்த கிராமப்புறத்து கதைகளும் சரி படங்களும் சரி எக்கச்சக்கம் ஏறாளன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டு இது வரைக்கும் ஒரு 1000 படம் கூட தமிழ் சினிமாவில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இந்த புக்கில் நம்ம படிக்கும்போது கண் முன்னாடி திடீர் திடீர்னு ஒரு நெப்போலியனோ ஒரு விஜயகுமாரோ அப்படி கிராஸ் ஆகி எனக்கு போயிட்டே இருந்தாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் கிடச்சிது. ஏன்னா அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த புக்கு படிக்கிறதால இந்த பாதிப்பு இருந்திருக்கான்னு தெரியல. இது எல்லாமே நிறைய பார்த்த மாதிரி இருந்தது. பட் இது அப்போவே எழுதியிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. 2001 செப்டம்பரில் தான் ஃபஸ்ட்டு இந்த புக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பப்ளிகேஷன்ஸ், நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு. பட் இன்றைக்கு வரைக்கும் இதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப மிகையாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியாது, ரொம்ப குறைவாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு டயலாக்லேயும் அந்த மண்ணோட வாசனை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ரொம்ப கிளிஷேவாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அதை நான் இந்த புக்கில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே அழகாக அந்த கேரக்டரை போர்ட்ரேட் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதம், பேச்சு வழக்கு, எல்லாத்துலேயுமே அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா தெரிஞ்சது. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலை கொடுத்தது. பட் அந்த நிலப்பரப்பு எப்படின்னா ரொம்ப ட்ரையான ஒரு நிலப்பரப்பு, வானம் பார்த்த பூமி, மழையே வராது, மழையை நம்பி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மண் இருக்கிற, அதில் விவசாயம் பண்ணி அதில் கஷ்டப்படுற, அதில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு நிறைய ஜென்ரேஷனாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு கேரக்டர்ஸை பற்றி இந்த புக்கில் இருக்குது. இப்போது இதில் எனக்கு பிடிச்ச ஒரு 2-3 சீன்ஸ், 2-3 டைலாக்ஸை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலெல்லாம் போட்டிருந்தேன். இப்போது இந்த டாப்பிக்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை அணை கட்டும்பொழுது எப்போவுமே ஒரு அணை கட்ட போகிறாங்க அப்படின்னா அணை எதுக்காக கட்டுவாங்க? ஒரு ரிவர் இருக்குது, அதில் தண்ணி வருது, அந்த எல்லா தண்ணியும் ஒன்று த்ரூ அவுட் அந்த ரிவர் கடைசி வரைக்கும் போய் எவாப்ரேட் ஆயிரும், இல்லை கடலில் போய் கலந்துடுறதுக்கு பதிலாக அப்பப்போ டேம் கட்டி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இரிகேஷனுக்கு மட்டும், விவசாயத்துக்கு மட்டும் சீசன் டைமில் ஓப்பன் பண்ணி விட்டால் அது நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் டேம்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு அணை கட்டும் பொழுதும் அங்கே 1000,000,000 மக்கள்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறார்கள். நிலமாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து அங்கே நடக்குது. இந்த நில அரசியல் பற்றி நம்ம 2-3 எபிசோடில் முன்னாடி பேசியிருக்கோம். பட் இது நமக்கு போயிட்டே இருக்கும், எக்கச்சக்கமான ரெஃபரன்சஸ் இருக்குது, எக்கச்சக்கமான அரசியல் நோக்கங்கள் இதில் இருக்குது, நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை பற்றிலாம் பேசினா நமக்கு டைமே பத்தாது. இப்போ இருக்கிற சில தமிழ் மூவிஸில் அந்த நிலத்துக்கான ஒரு உரிமைகள், அப்புறம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இப்போது ஏன்னா நம்மளால் நிறைய படங்களில் புரிஞ்சிக்க முடிகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ கூட நான் எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரைடேஸ் கடை ஒரு கடையில் சாப்பிடுவேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இந்த ஷீட்டு மட்டும் போட்டு கட்டையில் வீடு கட்டி ஒரு நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருந்தாங்க. இந்த ஊசி மணிலாம் விற்கிறவங்க அவங்க எப்போவுமே இருப்பாங்க முன்னாடி. இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கும், அந்த கடைக்கு நான் அடிக்கடி போவேன்றதால எனக்கு தெரியும். இன்றைக்கி அந்த பக்கம் போனால் அது ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருந்தது, அவங்க அங்கே இல்லை. நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க வேறு எங்கே மூவ் ஆகிருப்பாங்கன்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி வாழ்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லாமல் இருக்கிற மக்கள் வந்து நம்ம ஊரில் ரொம்பவே நிறையா. அந்த மாதிரி ஒரு நிலைமையை எனக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம மைக்ரேட் ஆகிறது வேறு, நம்ம வேலைக்காக மைக்ரேட் ஆகிறோம், நம்ம குடும்பத்துக்காக மைக்ரேட் ஆகிறோம், நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபரில் மைக்ரேட் ஆகிறோம், ஒரு மெட்ரோலேருந்து இன்னொரு மெட்ரோவுக்கு போகிறோம், எல்லாமே சரி. நீ ஒரு ஊரில் இருக்கணும்னா உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், உனக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல், ஒரு ரேஷன் கார்டு இல்லாமல், நான் இந்த ஊருக்காரன்னு சொல்லிக்க முடியாமல் இங்கே எத்தனையோ மக்கள் வந்து இந்த மாதிரி இடமாற்றத்துக்குள்ளே அடிக்கடி இந்த இன்னல்களில் வந்து மாட்டிக்கிறது வந்து ரொம்பவே வாடிக்கையாக இருக்குது. இது ஒன்றும் யாருக்கோ சில பேருக்கு நடக்குதுன்னு மட்டும் நம்ம நினச்சிடவே வேணாம். எப்போவுமே அது அந்த மாதிரி இது இதெல்லாம் நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது தெரியுமா. அந்த வார்த்தை யார்கிட்டேருந்து வரணும், ரொம்ப ப்ரிவிலேஜான எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்காத ஒரு நபர்கிட்டேருந்து மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை பற்றி நம்ம படித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம். ஸோ இந்த கள்ளிப்பட்டி வந்து இந்த வைகை டேம் கட்டும்பொழுது அங்கே எப்போவுமே டேம் கட்டுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரப்பளவில் தான் கட்டுவாங்க அந்த ஸ்டோரேஜ் ஏரியா. ஏன்னா டேம் தாங்கணும் இல்லையா அவ்வளோ தண்ணியை. குட்டியாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா இருந்ததுன்னா டேம் தண்ணி தாங்காது, டேம் உடஞ்சதுன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிரும் இந்த பக்கமாக இருக்கிற ஊரெலாம். ஸோ டேமுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய ரிசர்வாயர் இல்லை லேக் வந்து மேன்மேட் லேக்லாம் பில்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல அதுவே அமைஞ்சிடும், சில இடத்துல பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 கிராமங்கள் வந்து மதுரையில் இந்த வைகை டேமுக்கு முன்னாடி பல வருஷமாக பல ஜென்ரேஷனாக வாழ்ந்துட்டு இருந்த நிறையா மக்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு மூவ் ஆகியிருக்காங்க வேறு இடத்துக்கு. அது ரொம்ப நாளாக சண்டை போட முடியாது கவர்மெண்ட் இதுக்காகலாம். அந்த மாதிரி ஒரு ஊர் தான் கள்ளிப்பட்டி. சில ஊரில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தண்ணி வரும்பொழுது தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனையாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் மாட்டிக்கும் இல்லை டேமுக்கு பக்கத்தில் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஃபுல் ஊர் காணாமல் போயிடும். அப்படி ஒரு ஊரில் தான் பேயத்தேவர் அப்படிங்கிறவர் இருக்கார். அண்ட் அப்படி ஒரு ஊர் தான் கள்ளிப்பட்டி. பேயத்தேவர் கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய கதை. இந்த கதை ரொம்ப இந்த முழுநிலையில் நீங்கள் படித்தீங்கனாலே இதுதான் கதைன்னு தெரிஞ்சிடும். பட் அது மட்டுமே கதை இல்லை, அதுக்கு மேலே நிறையா விஷயம் வைரமுத்து சொல்கிறாரு, நிறையா கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அண்ட் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நிறையா அங்கங்கே இருக்கும். அதுதான் இந்த புக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. இப்போது இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து கோணவாச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்த புக்கில் வர ஒரு கேரக்டருடைய ஒய்ஃபாக வருவாங்க. அதில் வைரமுத்து வந்து அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விதம், தாலியை அறுத்து அவன் பணத்திலே போட்டா, பெத்த புள்ளையை தூக்கிட்டு போய் ஆத்தா வீட்டில் விட்டா, ரத்தக்கரையை அந்த சேலையை புரட்டி கட்டிக்கிட்டு விடு விடுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனான், அங்கே உறங்கிக்கிட்டு இருந்த ஏட்டையாவை எழுப்பி, ஐயா என் புருஷனை கொண்டுட்டேன், என்ன உண்டோ ஏற்றுக்கிறேன், முதல்ல எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு அவந்த தலையை முடிச்சுக்கிட்டே ஆஜராயிட்டா அப்படின்னு அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பேயதேவர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கும். அவருடைய பையன் எப்போவுமே பிரச்சனைக்குரியவனாக இருப்பான், கலாச்சாரத்துக்கு போயிட்டு சொத்தை அழிக்கிறது சொத்தை பிரிக்கிறது இதுலையே இருப்பான். ஒரு பொண்ணு பாதி வரதட்சணையோட ஒரு ஒச்சுக்கால அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு பொண்ணுக்கு புருஷன் இருக்க மாட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் இவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறாரு, அவர் சமாளிக்க முடியுதா, அவருக்கு சக்தி இருக்கா, இன்னும் எத்தனை வருஷம் உழைக்க முடியும் அப்படின்ற கேள்வி தான் அவருக்கும் இருக்குது, நமக்கும் இந்த புக்கு படிக்கும்போது இருக்குது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கிணறு ஒன்று வெட்டுவாங்க. சுத்தமாக எதுவுமே இல்லாத ஒரு லேண்ட் அவருக்கு கிடைக்கும். அங்கே தண்ணியே இல்லை அப்படின்ற போது கிணறு வெட்டி பார்ப்போம்னு வெட்டுவாங்க. அந்த இடத்துல வைரமுத்து சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே நல்லா புரியும், ஐ மீன் ரொம்ப நல்லா பிடிக்கும். வச்சாங்க ஐயா திரியில தீய, அது படம் எடுத்து போகிற பாம்பு மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு போச்சு. உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஆகலை. திரி செத்து போச்சோன்னு எல்லோரும் துணு துணுக்குன்னு நிற்கிறப்போ பிடிச்சதையா பாரு, குண்டு கல்லுகளும் குறுங்கல்லுகளும் தெரித்து விழுந்ததில் தகச்சு நிற்குது திசையெல்லாம். கள்ளிக்காடே கதிகலங்கி போச்சு. கழுகு காடை கதுகாலியெல்லாம் செத்தம் பொழைச்சோன்னு கள்ளிக்காட்டை காலி பண்ணிவிட்டு பறக்குதுக. மொதல் ஆளாக ஓடி போய் பார்த்தது மொக்கராசு தான். தாத்தா தண்ணின்னு கத்துனான். வைரவா சீலக்காரின்னு கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமாக ஓடி வந்தார் பேயத்தேவர். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த புக்கில் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் இது மட்டுமே இன்றைக்கி டாபிக் இல்லை. ஏன்னா இந்த அணை கட்டுற விஷயம், அதுக்கப்புறமா இருக்கிற இந்த பீப்புள் மைக்ரேஷன் வந்து நிறைய இடத்துல காமனாக நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து வீரப்பனோட ஸ்டோரியை பற்றி கேட்கும்போது, வீரப்பனோட கதைகள்லாம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நிறையா டிவி சீரியஸ் எல்லாம் பார்ப்பீங்க, நிறைய படங்கள்லாம் பார்ப்பீங்க, உங்களுக்கு த்ரில்லர்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரியல் லைஃப் பண்டிட்ஸ் ஆர் இந்த மாதிரி தீவிரவாத இயக்கமோ இந்த மாதிரி ஆட்களோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி அன்ஸ்கிரிப்டடாகவே உங்களுக்கு நிறைய த்ரில்லர்ஸ் கிடைக்கும். சிவா மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அவர் வந்து வீரப்பனோட க்ளோஸாக இருந்து நிறைய கதைகள் கேட்டவர், வீரப்பன்கிட்ட நிறைய பேசினவர். சிவசுப்பிரமணியம்னு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், அவர் ஒரு சேனல் வச்சுருக்காரு. அதில் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சீரியஸாக அவர் பேசிகிட்டே வராரு. ஒரு ஒரு சீரீஸில் போட்டு பிளேலிஸ்ட்லாம் போட்டிருக்காரு. அதில் வீரப்பன் ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் என்ன மாற்றங்களால் அவர் இப்படி கடைசியாக இப்படி வந்தார், கடைசியாக என்ன நடந்ததுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஷேர் பண்ணுவார். அவர் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு நக்கீரன் கோபால் தான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தூதுவனாக வீரப்பனை போய் பார்த்து, அப்போது கஸ்டடியில் இருந்த ராஜ்குமார் அக்கா கர்நாடக ஆக்டர் ராஜ்குமார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். உங்களுக்கு தெரியுமா தெரியலாம், நக்கீரன் தான் ஃபஸ்ட்டு வீரப்பன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்ற ஒரு ஃபோட்டோவை ஃப்ரண்ட் பேஜில் ஆடில் போட்டு பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நக்கீரன் தான். அது வரைக்கும் வீரப்பன்னா யாருன்னு யாருக்குமே தெரியாது, தமிழ்நாட்டில் எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த மீசை, இந்த ஃபேஸ் கட்டு, இந்த காஸ்டியூமு, ஹேர்ஸ்டைல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நக்கீரனில் தான் வெளியே வந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்தவர் வந்து இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சிவ சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், அவர் தான் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அக்கிரண் கோபால் சொல்லி இவர் காட்டுக்குள்ளே தனியாக போய் இன்னொருத்தரோடு போய் தைரியமாக அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது அவர் தான். அவர் மூலிமா நிறைய விஷயம் தெரியுது. அண்ட் அதில் வந்து வீரப்பனுக்கும் உண்மையாகவே மலையூர் மம்பட்டியான்னு ஒருத்தர் வந்து அதே மாதிரி காடுகளில், சேலம் தருமபுரி காடுகளில் வாழ்ந்திருக்காரு. வீரப்பன் அவரை நிறையா மீட் பண்ணியிருக்காரு. அவங்க ரிலேட்டட்லாம் இல்லை, பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பண்டிட்ஸ் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, வீரப்பனுடைய ஒரு வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே வந்து மேட்டூர் டேமுக்கு பின்னாடி இருக்கிற வில்லேஜஸில் வாழ்ந்ததாகவும், மேட்டூர் டேம் கட்டும்போது அங்கே கட்டப்பட்ட அந்த ரிசர்வாயர், அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவிலேருந்து மைக்ரேட் ஆன, வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து நாதி இல்லாமல் வேறு ஊருக்கு மாறி போன ஒரு ஆன்சஸ்டர்ஸ் தான் வந்து வீரப்பனுடைய மூதாதையர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அவங்களுக்கு ரொம்ப செழிப்பான அக்ரிகல்ச்சர் லேண்ட் அங்கே இருந்திருக்கு, பட் அவங்க இப்போ அதுக்கப்புறமா மூவ் ஆன லேண்டில் ஒன்றுமே கிடையாது, அது வெறும் பொட்டல் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு. அதனால் அவங்களுடைய வருமானம் அல்லது சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு ஒரு குடும்பமாக அவங்க மாறுறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு குடும்பமாக மாறுறாங்க. அதுலேருந்து தான் இவருக்கு வந்து வேட்டை அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கு துப்பாக்கி, அதுக்கான டூல்ஸ் எல்லாம் கையில் வந்தது, காட்டில் வந்து பயமே இல்லாமல் அலைஞ்சி திரியறது, சின்ன வயசுலேருந்தே காட்டை பற்றின நிறைய நாலேஜ் அவருக்கு வர்றதுக்கெல்லாம் மெயினான ரீசனே பார்த்திங்கன்னா இந்த மைக்ரேஷன் தான் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், அண்ட் ரொம்ப புதுசான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதை கண்டிப்பாக அந்த சிவா யூடியூப் சேனலில் நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க கேட்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப தெளிவாகவும் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஆடியோலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி நான் படித்தது எங்கன்னா, இங்கேருந்து நம்ம அப்படியே ஈஜிப்டுக்கு போகிறோம். அஸ்வான் லோ டேம் அப்படின்னு ஒரு டேம் 1902 நைல் நதிக்கு அக்ராஸில் கட்டுறாங்க. அங்கே இதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டு ஒரு ரேஸை ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டி இருக்கிற தமிழ் மாதிரி, தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர் டிரவிடியன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரேஸ், ஃபுல் ரேஸை வந்து ஈஜிப்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து மைக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சது. இது இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா, நைலோடைய நைல் ரிவர் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுது, அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நமக்கு நல்லாவே தெரியணும். நைல் பார்த்திங்கன்னா லேக் விக்டோரியா அப்படின்னு ஒரு லேக் ஒன்று இருக்குது, எங்கன்னா டன்சானியா ஆர் உகாண்டா, அந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் காமனாக இருக்கும். லேக் விக்டோரியாவிலேருந்து நைல் ஸ்டார்ட் ஆகும், இந்த சவுத், அதாவது கீழே, அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மேலே, ஓகேங்களா. அங்கேருந்து ஈஜிப்டுக்கு ஃப்ளோ ஆகி ஈஜிப்டை தாண்டி அது கடலில் கலக்கும். ஸோ சவுத்துலேருந்து நார்த்துக்கு ட்ராவல் ஆகிற ஒரு ரிவர் தான் வந்து நைல். இப்போ அதாவது வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட், அதாவது அமேசானுக்கு அப்புறமா இருக்கிற பெரிய பிக்கெஸ்ட் ரிவர் வந்து நைல். 6,650 கிலோமீட்டர்ஸ் என்னமோ அது வந்து இட் ட்ராவல்ஸ். அது போகும்போது சூடன் டச் பண்ணிட்டு போவோம், இத்தோப்பியா டச் பண்ணிட்டு போவோம், அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்டை டச் பண்ணிவிட்டு அது போய் கடலில் கலந்துருந்து, ஐ திங்க் மெடிட்டரேனியன் சீலேயோ அதுலேயோ கலந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ரெண்டு நைல் இருக்குது, ஒன்று வந்து ப்ளூ நைல், ஒன்று ஒயிட் நைல். எப்படின்னா ஈஜிப்டில் அது ஒரே நைல் தான், ஆனால் அதுக்கப்புறமா அது ஒயிட்டு ப்ளூன்னு ரெண்டு தனித்தனியாக இருக்கிறது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நைலாக போய் ஈஜிப்டில் கலக்குது. இப்படி தான் நம்ம சொல்லணும். ப்ளூ பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் இத்தோப்பியாவில் ஃபார்ம் ஆகிற ஒரு சீஸ்னல் ரெயின் ஃபுல்லாக ப்ளூ நைலாக ஃபார்ம் ஆகும். அது வந்து சாண்டோடைய கலர் தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லேக், இந்த லேக் விக்டோரியா இருக்கு இல்லையா, உகாண்டா அண்ட் டன்சானியா, இந்த லேக்லேருந்து ஃபார்ம் ஆகிறது ஒயிட்டு. பட் 60% வாட்டர் வந்து நைலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது ப்ளூ நைல் தான். அந்த இத்தோப்பியாவில் இருக்கிற சீஸ்னல் ரெயின்னால் வர வாட்டர் தான் நிறையா. இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட பயங்கரமான வாட்டர் ஸ்கேர்சிட்டி யாருக்கு இருக்குன்னா ஈஜிப்டுக்கு தாங்க இருக்குது. ஈஜிப்டில் 90% ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக டெசர்ட், ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் நைல்னால் மட்டும்தான் கிடைக்குது. பாப்புலேஷன் டென்சிட்டியும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 98% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து, சாரி, மொத்த பாப்புலேஷனுமே பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் த அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அந்த சைடில் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த எங்கே நைல் ரிவர் இருக்கோ அந்த ஆற்று நாகரிகம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு ஆறு இருக்கும், அது அது சுற்றி இருப்பாங்க. ஸோ 3% லேண்ட் எல்லாருமே, அதை நீங்கள் மேப் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஈஜிப்டோட மேப்பை சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த நைலை ஒட்டி மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடுகள் தெரியும், நைலை ஒட்டி மட்டும்தான் பீப்புள் வாழ்கிற மாதிரி தெரியும், மற்ற எல்லாமே டெசர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வாட்டர் சோர்ஸ் நைல் அப்படிங்கிறதால அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மொத்தமாக போய் கடலில் கலந்துருதுன்றதுக்காக ரோசேட்டா அண்ட் டெமேட்டியா அப்படின்ற மாதிரி டெல்டாஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1900ஸில். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த தண்ணி நிறையா எவாப்ரேட் ஆகிடுது, நிறையா தண்ணி கடலில் கலந்துருதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு அஸ்வான் லோ டேம்னு ஒரு டேம் 1902 கட்டுறாங்க. அந்த டேமோட லெவல் ரைஸ் பண்ணி இன்னொரு டேம் கட்டுறாங்க, ஹை டேம்னு 1964 கட்டுறாங்க. அது எங்கே இருக்குன்னா, சூடனுக்கு மேலே, சூடன்லேயே அதோட வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியா சூடனோட நார்த்தில் ஆரம்பித்து ஈஜிப்டோட சவுத் வரைக்கும் போயிடுது. ஒரு 550 கிலோமீட்டர் கிட்ட ஒரு லேக் ஒன்று, மேன்மேட் லேக் க்ரியேட் பண்ணுறாங்க, அது பேர் லேக் நாசர். எதுக்குன்னா இந்த டேமுக்கு முன்னாடி இந்த வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூபியன் பீப்புள் அப்படின்னு ஒரு ரேஸ் இருக்காங்க, அவங்கள கம்ப்ளீட்டாக அங்கேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய டெம்பிள்ஸ், நிறைய ஈஜிப்டோட ஃபார்ட்ரஸ்லாம் இருந்திருக்கு, நிறைய இவங்களால சேவ் பண்ணவே முடியல, நிறைய டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப வேறு இடத்துல அசம்பிள் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் சூடான்லேயும் ஈஜிப்ட்லேயும் மியூசியமில் வச்சுட்டாங்க. பட் நிறைய ஃபோட்டோஸு, நிறைய கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, அவங்களால சேவ் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூபியன் பீப்புள் வந்து அந்த ஹோம்லேண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு சண்டை போடுற நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. நான் ஒரு 2-3 பார்த்தேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதில் என்ன மாதிரி ஒரு சண்டை வந்ததுன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம இப்போது பேசுகிறோம் இல்லையா, கீழடி எந்த மாதிரி, கீழடியை இக்னோர் பண்ணுறாங்க, ஸ்டில் அவங்க நீங்கள் என்ன தான் ப்ரூஃப் கொடுத்தாலும் அவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இங்கே போயிட்டுருக்கு. ஏன்னா நியூபியனோட அந்த ஹிஸ்டாரிக் மானுமெண்ட்ஸ் ஆர் அவங்களோட ஹெரிட்டேஜ் கல்ச்சர் ஃபுல்லாகவே வந்து ஈஜிப்டியன் ஏன்ஷியன் கல்ச்சரை விட பழமையானதுன்னு ஒரு சைடில் இருக்குது. பட் அதை நிறைய வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க, வெளியே காட்டுறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய கான்ஸ்பிரசிஸ்லாம் இருக்குது, நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பீப்புள் சொல்கிறாங்க. ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் நியூபியன் பீப்புளெலாம் ஒரு மைனாரிட்டி தான். அவங்கள மூவ் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு லேண்டோ ஒரு தங்குறதுக்கு இடமோ அவங்க இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஈஜிப்ட்லேயும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வாழ்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னும்போது நம்மளால் யோசித்து பார்க்க முடியல. உங்களுக்கும் இல்லை எனக்கோ இந்த மாதிரி ஒரு நிலைமைலாம் வந்து வராமல் இருக்கிறது பெரிய ஃபார்ச்சூன் தான் நமக்குன்னு சொல்லணும். ஸோ இதில் மெசேஜ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மூணு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் இப்போ ரீசெண்டாக படித்ததில் ரொம்ப ரிலேட் ஆச்சு, ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ வந்து ஒரு இண்டிவிஜுவலோ நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னும்போது சில பேரால் அதாவது நம்மளால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இல்லையா. இப்போ நியூபியன் பீப்புள் மூவ் ஆகியிருக்காங்க, அதிலேருந்து எத்தனை பேர் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாக மாறியிருப்பாங்க, ஒரு ரெவல்யூஷன் வேண்டி ஆயுதத்தெல்லாம் கையில் எடுத்துருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ஈஸியாக தப்பு சரி தவறு அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். பட் அந்த நிலமையில் நீங்களோ இல்லை நானோ என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்போம், என்ன மாதிரி ஒரு மனுஷனாவோ இல்லை இண்டிவிஜுவலாக வாழ்வோம் அப்படின்றது வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல இல்லையா. ஓகே, ஸோ நான் ஏன் ஈஜிப்டுக்கு போய் இதெல்லாம் தெரியணும், ஏன் உள்ளூர் இருக்க கதையெல்லாம் பேச முடியாதா அப்படின்னு கேட்டால், அதையும் பண்ண முடியும், இதையும் நான் பண்ணுவேன், நிறையா விஷயம் படிப்பேன். எந்தளவுக்கு நம்ம ஊரை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி மற்ற ஊரையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது, அப்போ தான் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும். சி, ஊருடைய பேர், மக்களுடைய பேர், மக்களுடைய கலர் தான் மாறுமே தவிர அதுக்குள்ளே நடக்கிற எல்லா அரசியலும் ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த கண்ட்ரியை பற்றி இங்கே பேசினாலும் நிலம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்கு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதுக்கான போராட்டங்கள் போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நன்றி. நிறைய பேர் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ரெண்டு நாளாக ஒரு மூணு நாலு பேர் எனக்கு நல்லா பண்ணுறீங்க கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்ததால் நிச்சயமாக இது ரொம்ப நாளாக நான் மைண்டில் வச்சுருந்த ஒரு டாபிக் இன்றைக்கி பேசிடணும் அப்படின்னு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக நன்றி. தேங்க்யூ. குட் பை.